நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நம்ம நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ரெஸ்பான்ஸ்ல இருந்து நமக்கு தெரியுது. சரி, இப்ப பெண்கள் இல்லாத துறையே கிடையாது இல்லைங்களா? சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுலயும் கூட நம்ம வந்து நிறையவே கால் பதிச்சாச்சு இல்ல கை பதிச்சாச்சு வலைத்தளங்கள்ல. சரி, அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அகிலா புகழேந்தி அவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் டர்ன்ட் பாயட். எங்கே கவிதை எழுதுறாங்க அப்படிங்கன்னா நிறைய பிளாகிங் பண்ணுறாங்க அவங்க, அது மூலமாக தான் நமக்கும் அவங்க பழக்கமானாங்க. சரி, இந்த கவிதை ஆர்வம் எப்படி வந்துச்சு, எவ்வளோ வருஷமா கவிதை எழுதிட்டு இருக்கிறாங்க, கவிதை கரு என்ன, அதெல்லாம் பற்றி கேட்கலாம். ஹலோ அகிலா.
நான் வந்து ஒரு 4-5 வருஷமாகவே கவிதை எழுதிட்டு இருக்கிறேன். என்னோட தொகுப்பாட்டு 2 நூல் வெளியே வந்திருக்கு, சின்ன சின்ன சிதறல்கள், சொல்லிவிட்டு செல்னு 2 நூல் வெளியே வந்திருக்கு. என்னோட எழுத்து ஆர்வம் வந்து தமிழ் எழுத்து ஆர்வம் வந்து சின்னதுலேருந்து இருக்கு. மற்றபடிக்கு வந்து கவிதைன்னு எழுத ஆரம்பித்தது வந்து உலகத்தமிழ் மாநாடு நடந்தப்போ தான். அந்த ஒரு கவியரங்கம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். வலைப்பதிவுகளில் ஆங்கிலத்திலையும் எழுதுறேன், தமிழ்லையும் எழுதுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஓவியரும் கூட, நிறைய ஆயில் பெயிண்டிங்ஸ், ஸ்டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டு. முதல்ல வந்து அது ஒரு பேஷனாக தான் ஆரம்பித்தேன். என்னோட சின்னதுலேருந்தே டிராயிங் கொஞ்சம் பண்ணுவேன், ஸ்கெட்சிங் எல்லாமே பண்ணுவேன். அது ஒரு பேஷனாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தா பெயிண்டிங் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஆக்கிட்டேன். இது கவிதை எழுதுறது வந்து அது ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா, என்னோட எண்ணங்களை பதிய வைக்கிறது, இயல்பாக என்னை சுற்றி நடக்கிறது எல்லாத்தையுமே கவிதையாக்குறது வந்து ஒரு பழக்கமாயிருச்சு எனக்கு.
எதை மையமாக வச்சு நீங்கள் கவிதைகள் எழுதுறீங்க? ஏன்னா ஆங்கிலத்திலையும் கவிதை எழுதுறீங்க, தமிழ்லையும் எழுதுறீங்க. எதை மையமாக வச்சு எழுதுறீங்க? மரபு கவிதைகளை ஃபாலோ பண்ணுறீங்களா, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க.
என்னோட கவிதைகளின் தளம் வந்து பெரும்பாலும் இயற்கையா தான் இருக்குது. இயற்கை அப்புறம் இயல்பா என்னை சுத்தி என்ன நடக்குதோ அது எல்லாமே நான் பதிவு பண்றேன் கவிதையில. ஆங்கிலத்திலயும் ரெண்டுலயுமே, ஆங்கிலம் தமிழ் இரண்டுலயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் மரபு கவிதையா நான் எழுதுறது இல்ல, புது கவிதை தான் எழுதுறேன். அதுலயும் பெரும்பாலும் இப்ப வந்து நவீனம் கலந்துதான் எழுதுறேன். நவீன பின்னமின்னத்துவ கவிதைகள் தான் இப்ப அதிகமா எழுதிக்கிட்டு இருக்கேன் நான்.
உங்களோட கவிதைகளை நம்ம நேயர்களும் கேட்கலாமே.
ஒரு கவிதை வந்து கண்ணாமூச்சி விளையாட்டு. கண்ணை கட்டி சுற்றி விடப்பட்டு நிமிட நேரம் நின்று நிதானித்து பின் தேட கைகளை நீட்டும் போது தொடும் இடமெல்லாம் காற்றாய் தோழிகள் எங்கே என்று மனம் தேடும். சிரிப்பொலிகளில், கொலுசுகளின் சினுங்களில், வளையோசைகளில், தாவணியின் சரசரப்பில் எங்கும் தோழிகளின் வாசம். கட்டை அவிழ்த்து பார்க்கும்போது காணவில்லையே யாரையும். வெகு நாட்களாய் சுற்றிவிட்டேனோ, கையில் கிடைப்பதும் காணாமல் போவதுமாக வாழ்க்கை முழுவதுமே இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு. அனாதை என்கிற அடையாளம் அம்மா தந்தது. வேர்கள் ஆழமாய் இருந்தும், கிளைகள் பல இருந்தும், நீ செய்த சிறு காதல் கிறுக்கலில் நீங்கள் இருவரும் பகிர்ந்த வாழ்க்கையே எனக்கு கொடுக்காமல், உன் பெயரும் சொல்லாமல், தகப்பன் இவனென்றும் சுட்டாமல், தெருவின் விளிம்பில் பெண் பிள்ளையாயிற்றே என்கிற சிறு ஆதங்கம் கூட இல்லாமல் என்னை விட்டு சென்றாயே அனாதை என்கிற அடையாளத்துடன். உறங்கினால் எழுப்பவும், உணவை வாய் நிறைய கொடுக்கவும், விதவிதமாய் உடை உடுத்தி என்னை அழகு பார்க்கவும், என் முகச்சாயலை உறவுகளில் பொருத்தி பார்க்கவும், எனக்கான பொருட்களை எனக்கே என்று சேர்த்து வைக்கவும், உன் சிறு அதட்டலில் என்னை பெண்ணென்று எனக்கே புரிய வைக்கவும் உன்னை தேடுகிறேன். என்றாவது அனாதை என்கிற சொல்லை நீ கடக்க நேரிட்டால் என்னை பற்றிய நினைப்பு உன்னை கடக்கும் என்ற எதிர்பார்ப்பில். ஒரு பயணத்தின் போது என் கண்களை கடந்த அனைத்திலும் வண்ணங்கள் கலந்திருக்க அந்த கோபுரம் மட்டும் வண்ணமிடப்படாமல் நான் தான் கல்லாலான கோபுரம் என்றது. அதன் நிமிர்ந்த பார்வை கலப்படமில்லாத கம்பீரத்தை காட்டியது. வண்ணங்களை பூசிக்கொண்ட மனிதர்களை இகழ்வாய் பார்த்தது. சிற்பியின் உளி உடைத்த இடங்களை வண்ணங்கள் பூசி மறைக்காமல் புடம் போட்டு காட்டியது. முகமூடிகள் கொண்டு முகங்களை மறைக்காமல் தவறை தவறென்று ஒப்பும் மனதை கொடுத்தது. வண்ணமிடாத கல் கோபுரம்தான் வாழ்வின் வண்ணத்தை காட்டிவிட்டு என்னை கடந்து சென்றது. முதியோர் என்றொரு கவிதை. விவரம் தெரியாத வயசுல ஆத்தாலும் அப்பனும் நல்லவங்க தான், கம்பஞ்சோரும் கருவாடும் சக்கரை தான், வீட்டு முத்தம் சொர்க்கம்தான் ஆத்தா. விவரம் தெரிஞ்ச வயசுல வாக்கப்பட்ட போன இடமே சரியப்படலதான், மாமியாலும் கொழுந்தியாலும் கெட்டவங்க தான், அரிசி சோறும் வத்த குழம்பும் கசப்பு தான், இனிச்சது புருஷன் மட்டும்தான் ஆத்தா. விவரம் புரிஞ்ச வயசுல மகனும் மருமகளும் அந்நியந்தான், வந்து வாச்சவ சரியில்லைதான், வருபடுறது புருஷன் மட்டும்தான் ஆத்தா. விவரம் தப்புன வயசுல கண்ணு இரண்டு போச்சுதான், காது கேட்காம போச்சுதான், கூழும் கஞ்சியும் இறங்கலைதான், தொணை ஆறும் இல்லை, நான் மட்டும்தான் ஆத்தா.
அது இப்போ உள்ள வாழ்க்கை அவலத்தை அழகாக சுட்டி காமிச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு பருவமாக சுட்டி காமிச்சிருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இந்த கவிதை எழுதுவதற்கு உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட்? முதல்ல உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள்.
என்னோட கணவர் வந்து காவல்துறையில் பணிபுரியிறாங்க, அவங்களும் சரி, என்னோட பையன் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அவனும் சரி. யாரும் வந்து நான் எழுதுறத எழுத்தை வந்து பெருசா படிச்சு பாக்குறாங்களா இல்லையாங்கிறதுல, ஆனால் எழுத வேண்டான்னு யாருமே என்ன தடுத்தது இல்லை இது வரைக்கும். நிறைய எழுததான் சொல்லி வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். எந்த விதமான இப்போ நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் போய் பேசுறேன் வைக்கிறேன். அதை வந்து என்னோட பையனை பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞரா நான் இருக்கிறதுலையும் ஒரு எழுத்தாளரா நான் இருக்கிறதுலையும் ரெண்டு பேருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க. குடும்பங்கிற ஒரு சப்போர்ட் வந்து என்னைக்குமே பெண்களுக்கு இருந்தா தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் நம்மளால கொஞ்சம் தாண்ட முடியும், சில சமுதாய இதை வந்து தடங்கல்களை வந்து கொஞ்சம் தாண்டி நம்ம வெளியே வர முடியும். அது என்னோட கருத்து.
அந்த டிஸ்கரேஜ் பண்ணலினாலே அது பெரிய என்கரேஜ்மெண்ட் இல்லைங்களா? சரி, இப்போ வலைப்பதிவுகளில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது பதிவு பண்ணும்போது அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க.
வலைப்பதிவுகளில் எழுதின உடனே எப்படியும் எல்லாருமே படித்து பார்ப்பாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில்னு மட்டும் இல்லை, அது வந்து எல்லாருமே உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க, பெரும்பாலும் அமெரிக்காவில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து வலைப்பதிவு போட்ட உடனே அவங்க எல்லாருமே படிக்கிற ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான். அதில் வந்து நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் வந்து அவங்களால வந்து பாராட்டப்படுது. அதுவும் இல்லாமல் நம்மளோட தினசரி நிகழ்வுகள் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ் பற்றி நம்ம எழுதும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அப்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்டேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வரவேற்பு எப்பவுமே வலைப்பதிவுகளில் இருந்துகிட்டே இருக்கும். என்னோட வலைப்பதிவுகள் வந்து எப்பவுமே நான் எனக்கு இரவு நேரம் கிடைக்கும் போது எழுதுவேன். ஏன்னா நான் ஓவியரா இருக்கிறனால பகல் நேரம் என்னோட ஓவியத்துக்கே நேரம் சரியாகுது. இரவு நேரங்களில் பெரும்பாலும் உட்காந்து எழுதுவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வார இறுதிகளில் என்னோட எல்லா பிளாகையுமே வலைப்பதிவுகளையும் வந்து நான் வந்து ஒரு அப்டேட் பண்ணி விட்டுருவேன் எப்படி இருந்தாலும். அது என்னோட எழுத்துவோட.
சரி, இது தவிர ஓவியம் வரைவேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். முறையாக பயின்றிருக்கிறீங்களா, எப்படி எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கிறீங்களா, அதெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் பிளாகர்ஸ் அசோசியேஷனோட டெப்டி செக்ரட்டரி வேறு, அதனோட ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்கள்.
என்னோட ஓவியங்கள் வந்து ஆயில் பெயிண்டிங்ஸும் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸும் பண்ணுறேன். எல்லாமே வந்து சிலதெல்லாம் வந்து குரூப் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்களோட சித்திரக்கலா அகாடமியிலிருந்து ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் எப்போவுமே வருஷம் கண்டக்ட் பண்ணுறோம். அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கும் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சொல்லி கொடுக்குறோம் அந்த ஓவியம் வரைகிறது. அது ஒரு சேவையாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு இது பண்ணுறோம். இதே மாதிரி இப்போ பிளாகர்ஸ் அசோசியேஷனில் டெப்டி செக்ரட்டரியாக இருக்கிறது வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆர்கனைசேஷன் வழியாக நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ வந்து ஆதரவற்ற முதியோர் இருக்கிறாங்க அவங்கள வந்து பராமரிக்கிறது, அது மாதிரி அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்கள வந்து தகுந்த இடங்களில் ஒப்படைக்கிறது, அப்புறம் ஒரு முதியோர் இல்லாமல் ஆரம்பிக்கிற ஒரு எண்ணத்துலையும் இருக்கிறோம். அதுமாதிரி கல்லூரிகளுக்கு சென்று கவியரங்கம் நடத்துறது, பேச்சு போட்டி நடத்துறது, அதில் வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து அவங்களோட இதையே வந்து வலைப்பதிவுகளில் நாங்கள் பதிவு பண்ணுறது, அதுக்கும் பரிசுகளும் கொடுக்கறது, இந்த மாதிரியும் செஞ்சிட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க வேலைக்கு போகிறது அந்த மாதிரி இதுகளை கூட தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு.
அதாவது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இந்த சமூக வலைதளத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் மோசமாக பேசக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருந்துட்டுருக்குறோம். என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி?
சில வார்த்தைகள் வந்து வரத்தான் செய்யும் நம்ம வந்து, ஏன்னா ஓப்பனாக சமூகத்தில் வந்து நம்ம நேரடியாக சில இதில் இறங்கும்போது பெண்களுக்கு வந்து எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து நம்ம வீட்டை முதல்ல தாண்டும் போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, வீட்டில் சப்போர்ட் இருக்கும்போது. வெளியே வரும்போது நிறைய ஆண்களாகட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளோட அது ஆண்களோட மெயின் இது வந்து என்னென்னா பெண்கள் வந்து பண்ணுறாங்கங்கிறதுல ஒரு பொறாமை எப்போவும் இருக்கிற மாதிரி ஒரு ஜலசி இது இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம செய்கிறதுங்கிறது வந்து நம்ம எப்படி நேர்மையாக இருந்துக்கிறோமோ அது பொறுத்து இருக்குது. அது மாதிரி எப்போவுமே நம்மளோட சுதந்திரங்கள் வந்து என்றைக்குமே வந்து அளவு மீறாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு சமூகத்தில் ஆணுக்கு எப்படி ஒரு இது இருக்கோ அதே பங்கு பெண்ணுக்கும் இருக்கு. அதனால வந்து அதை யாரும் வந்து அவங்க தட்டி பறிக்க முடியாது. நம்மளோட தடங்கல்களை நம்மளா கொஞ்சம் வந்து நீக்கிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்படி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து செய்யணும்னு நினைச்சா செஞ்சு தான் ஆகும். அது அது மட்டும் நிஜம்.
சரியா சொன்னீங்க. நம்மளோட சுதந்திரத்தை வந்து நம்ம உணரணும். நிறைய பேருக்கு அதை உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இது வந்து இப்போ நீங்கள் இந்த பிளாகிங் வந்து அது ஒரு பெரிய ஒரு அவுட்லெட் உங்களுக்கு இல்லையா? இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள்?
வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்போவுமே வந்து வேலை வந்து நமக்கே தெரியும், சமையல் வேலை மற்ற வேலைகள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எப்போவுமே ஒரு ஒரு மணிக்கூர் போதும் நமக்கு அதை முடிக்கிறதுக்கு. அதுக்கு மீறி வந்து குழந்தைங்க வெளியே போன பிறகு சும்மா இருந்து டிவி பார்க்கறது இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று வலைப்பதிவு பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடித்த தொழில் எதுவாக இருந்தாலும் தையலாக இருக்கட்டும், இல்லை வரையதலாக இருக்கட்டும், இல்லை புத்தகம் படித்தலாக கூட இருக்கட்டும், எதையோ ஒன்றை வந்து நம்ம செஞ்சு நம்மளை நாமளே வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம சும்மா உட்காந்து பார்க்கறனால நம்மளோட அறிவும் வந்து பெரிய விருத்தியடைய போகிறதில்ல. நம்மளோட அந்த காசிப்ஸ், ரூமர்ஸ், அந்த மாதிரிப்பட்ட பழக்கங்கள் தான் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அதை விடுத்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும். நமக்கு நாமே வந்து வாழ்கிறதுக்கு நமக்கு குழந்தைங்க பள்ளிக்கு போன பிறகு நிறைய நேரம் கிடைக்குது. அந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வெளியே வாழ்ந்து காமிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம்.
வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ட்டு நிறைவாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
படைப்பாற்றல் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அவர் எவ்வளோ நாள் வேணால் காத்திருக்கலாம். எவ்வளோ நாள் காத்திருந்தாலும் அந்த திறமைகள் எல்லாம் ஒரு நாள் காட்டாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அகிலா புகழேந்தி அவர்களும் குழந்தைகள் வளர்றதுக்காக கொஞ்ச நாள் காத்திருந்து அப்புறம் தன்னுடைய கவிதைகளை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்களும் கதை, கவிதை, கட்டுரை எழுதுபவராக இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். 0422-243-1055.